السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين وبعد. கண்ணியத்திற்குரிய பிரின்சிபல் அவர்களே, மேலும் இந்த பள்ளிக்கூடத்திலே ஆசிரியர்களாகவும் மற்றும் பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற சகோதர சகோதரிகளே, உங்களுக்காகவும் இந்த பள்ளியை ஆரம்பத்திலே நிர்வகித்த நிர்மாணித்த நமது மூத்த முன்னோர்களுக்காகவும், இங்கே கூடியிருக்கின்ற சகோதர சகோதரிகளுக்காகவும், மாணவர்களுக்காகவும் மாணவிகளுக்காகவும், எனக்காகவும் அல்லாஹ்விடத்திலே இந்த புனித ரமதானிலே இந்த நோன்பு நேரத்திலே அல்லாஹுடைய பாவ மன்னிப்புக்காகவும், நாளை மறுமையின் நல்ல வாழ்க்கைக்காகவும், சொர்க்க வாழ்க்கையை நாம் பெறுவதற்காகவும் துஆ செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதை தந்தருள்வானாக, ஆமீன். என் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே உங்களது ஆசிரியர்கள் ஒரு சிரமத்தோடு ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த ஒரு கல்வி சார்ந்த ஒழுக்கம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துகிறேன். இதுபோன்று ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் இஸ்லாமிய நிகழ்ச்சிகள் மார்க்க கல்வியை, அதுபோன்று மார்க்க ஒழுக்கங்களை போதிப்பதற்காக கடைபிடிக்கப்படுமையானால், இன்ஷா அல்லாஹ் நமது மாணவ மாணவிகள் அவர்கள் படிக்கின்ற அந்த கல்வியிலும் ஒழுக்கத்திலும் அதுபோன்ற நல்ல திறமைகளிலும் முன்னோடிகளாக உருவாகுவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்த வேண்டும். ஒன்று எதற்காக தம்பி, என்ன பாருங்க, என்ன கவனிங்க, ஒன்று எதற்காக, நீங்கள் ஒரு முஸ்லிம் மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் நடத்துகின்ற ஒரு நல்ல சூழலிலே எங்கே ஒழுக்கமும் கல்வியும் ஒரு சேர பயிற்றுவிக்கப்படுகிறதோ கற்பிக்கப்படுகிறதோ, அப்படிப்பட்ட ஒரு நல்ல கல்விக்கூடத்திலே படிக்கின்ற வாய்ப்பை பெற்றிருக்கிறீர்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லுங்கள். இங்கே உங்களுக்கு தொழுகைக்கான ஏற்பாடு இருக்கிறது. இங்கே உங்களுக்கு உங்களை படைத்த இறைவனாகிய அல்லாஹுவை நினைவு கூறுவதற்கு, அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்குரிய வாய்ப்பு உங்களுக்கு இங்கே அளிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனையோ முஸ்லிம் மாணவ மாணவிகள் பருவ வயதை அடைந்தவர்கள், பிறருடைய கல்விக்கூடங்களிலே அவர்கள் படிக்கின்றார்களே, அவர்களுக்கு இது போன்ற வாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்பதை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அவர்களுக்கு பல நேர தொழுகைகள் தவறிவிடுகின்றன. மார்க்கத்தை படிப்பதற்கோ மறுமையை நினைப்பதற்கோ அவர்களுக்கு அங்கு வாய்ப்புகள் கிடைப்பதில்லை. வெறும் பொருளாதாரம் சார்ந்த கல்விகள் மட்டுமே தொடர்ந்து அவர்களுக்கு பயிற்றுவிக்கப்பட்டு அவர்கள் ஒரு மன நெருக்கடிக்கு ஆளாகிறார்கள். பரீட்சையில் பாஸ் ஆவது, பரீட்சைக்கு படிப்பது என்ற ஒரு திட்டத்தை தவிர வேறு ஒரு மன செழிப்புக்கு மன அமைதிக்கு எந்த ஒரு வழியும் இல்லாமல் ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் அவர்களுடைய உள்ளங்கள் இருக்கின்றன. கண்ணியத்திற்குரியவர்களே, நமக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற வணக்க வழிபாடுகள், நீங்கள் உதாரணத்திற்கு பள்ளிக்கூடத்திற்கு வருகிறீர்கள், ஒரு 4-5 மணி நேரங்கள் படிக்கின்றீர்கள், பிறகு உங்களுக்கு லொஹர் தொழுகைக்கான
அந்த அவகாசம் கொடுக்கப்படும் போது நீங்கள் லொஹருக்காக உதவு செய்து விட்டு அந்த மஸ்ஜிதிலே வந்து சுன்னத் தொழுது விட்டு பிறகு இமாமோடு ஜமாத் தொழுது ஜமாத்தாக அந்த லொஹரை நிறைவேற்றி விட்டு நீங்கள் அல்லாஹ் இடத்திலே துவா செய்து விட்டு வரும்போது நீங்கள் என்ன கிடைக்கப் பெறுகிறீர்கள் என்றாவது என்றைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறீர்களா? உங்களுக்கு அப்போது என்ன கிடைத்தது? ஒன்று என்ன? உங்களுடைய மனச்சுமைகளை, உங்களுடைய உள்ளத்தின் சிந்தனையின் சுமைகளை எல்லாம் நீங்கள் அல்லாஹ்விற்கு முன்னால் இறக்கி வைக்கிறீர்கள். அல்லாஹ் எனக்கு இருக்கிறான், அல்லாஹ் போதுமானவன். படிப்பு என்ற அந்த ஒரு சிரமமான ஒரு பகுதியிலிருந்து வெளியேறி இறை வழிபாடு என்று வரும்போது, கல்வி என்பது சாதாரணமான விஷயம் அல்ல, இறை வழிபாட்டுக்கு வரும்போது எப்படி அல்லாஹ் அவனுடைய நபியின் மூலமாக நமக்கு கற்றுத்தருகிறான் அல்லவா, வக்குர் ரப்பி ஜிதினி இல்மா, வக்குர் ரப்பி ஜிதினி இல்மா, நபியே நீங்கள் சொல்லுங்கள், என் இறைவா எனக்கு கல்வி ஞானத்தை அதிகப்படுத்திக் கொடு, இல்மை அதிகப்படுத்திக் கொடு, செல்வத்தை அதிகப்படுத்திக் கொடு என்ற பிரார்த்தனையை நபி அவர்களுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுக்கவில்லை. உலக வாழ்க்கையின் வசதியை அதிகப்படுத்திக் கொடு என்ற பிரார்த்தனையை அல்லாஹ் தனது நபிக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. என்ன பிரார்த்தனையை கற்றுக் கொடுக்கின்றான்? கல்வி ஞானத்தை அதிகப்படுத்திக் கொடு. அப்ப இந்த கல்வி என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அதை நீங்கள் தொழுகையிலே கேட்கிறீர்கள், அல்லாஹ்விடத்திலே கேட்கிறீர்கள், உங்களுக்கு புரியாததை, விளங்காததை, சிரமமானதை யா அல்லாஹ் எனக்கு எளிதாக்கி கொடு. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி, என் இறைவா என் உள்ளத்தை நீ படைத்த கல்விகளுக்காக விரிவாக்கிக் கொடு. வயஸ்ஸிர்லி அம்ரி, என் காரியத்தை எனக்கு இலகுவாக்கிக் கொடு, லேசாக்கிக் கொடு என்று மூசா நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்களே, அந்த துஆவையும் நீங்கள் கேட்டுவிட்டு மீண்டும் வகுப்புக்கு செல்லும் போது ஒரு புத்துணர்ச்சியோடு வருகிறீர்கள், ஒரு செழிப்போடு வருகிறீர்கள். முதலிலே நாம் உதூ செய்கிறோம் அல்லவா சகோதரர்களே, அதன் மூலமாகவே நமது முகத்திலே ஒரு ஒளி, நமது முகத்திலே ஒரு வெளிச்சம் வருகிறது, நமது உள்ளத்திலே பிரகாசம் வருகிறது, உடலிலே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுகிறது. பிறகு தொழுகையின் மூலமாக, தொழுகையிலே ஓதப்படுகின்ற அந்த குர்ஆனுடைய அத்தியாயங்கள் மூலமாக, அந்த தொழுகையிலே நாம் அல்லாஹுவை நினைவு கூறுகிறோமே. கவனமா கேட்கிறீங்களா? அல்லாஹு அக்பர், சுப்ஹான ரப்பியல் ஆலா, சுப்ஹான ரப்பியல் அஸீம் என்று அல்லாஹுவை நாம் நினைவு கூறுகிற அந்த நல்ல ஜிக்ர்களின் மூலமாக, பிறகு அதிலே நாம் கேட்கின்ற நல்ல துஆக்களின் மூலமாக நமது ஈமானுக்கு வலிமை ஏற்படுகிறது, நமது மறுமை சிந்தனை அங்கே புதுப்பிக்கப்படுகிறது, நமது ஒழுக்கம் அங்கே சீராக்கப்படுகிறது, நமது செயல்கள் அங்கே முறைப்படுத்தப்படுகின்றன, நமது தவறுகள் அங்கே நினைவூட்டப்பட்டு அந்த தவறுகளுக்காக பிழை பொறுப்பை நாம் தேடுகின்றோம். நம்மில யார் தவறு செய்யாதவர்கள் யாராவது இருக்கிறார்களா? யாருமே இல்லை. எல்லாம் தவறு செய்யக்கூடியவர்கள். குல்லுக்கும் ஹத்தா வகைருல் ஹத்தா அத்தவாபு இலை, உங்களில் எல்லோரும் தவறு செய்பவர்கள் தான். தவறு செய்பவர்களிலே சிறந்தவர்கள் யார்? தனது இறைவனிடத்திலே அந்த தவறை கூறி அதற்காக வருந்தி அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று கேட்கிறாரே, அவர்தான் உங்களிலே சிறந்தவர் என்று நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. அந்த ஒன்றை நீங்கள் செய்த போது பாவ அழுக்குகள், பாவத்தின் அழுக்குகள் உங்களை விட்டு கழுகப்படுகின்றன. எப்போது ஒரு மனிதன் பாவம் செய்கிறானோ, தவறு செய்கிறானோ, அப்போது அவனுடைய உள்ளம் அழுக்காகிறது. எப்படி? புழுதிகளினால், ஏனைய அழுக்குகளினால் உடலும் உடையும் அழுக்கடைகின்றனவோ. புரிகிறதா? நீங்கள் விளையாடுகிறீர்கள், மைதானத்தில் விளையாடுகிறீர்கள் அல்லது தெருக்களிலே விளையாடுகிறீர்கள், அப்போது என்ன அழுக்காகிறது, கரைபடுகிறது? உடல், உடை. அன்பிற்குரியவர்களே, ஒரு மனிதன் இறை கட்டளைக்கு, படைத்த இறைவனின் கட்டளைக்கு மாறு செய்யும் போது, கொஞ்சம் கவனமாக கேளுங்கள், படைத்த இறைவனின் கட்டளைக்கு மாறு செய்யும் போது அவனுடைய உள்ளம் அழுக்கடைகிறது. இது அழுக்கடைகிறது, அவனுடைய உள்ளம் அழுக்கடைகிறது. கல்லா பல் ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். அல்லாஹ் சொல்கிறான், இந்த மக்கள் செய்கிற பாவங்கள் அவர்களது உள்ளங்களிலே துருவாக படுகின்றன, கரையாக படுகின்றன. நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் தவறு செய்தால் அவனுடைய உள்ளத்திலே ஒரு கருப்பு புள்ளி வைக்கப்படுகிறது. அவன் அந்த தவறிலிருந்து மீண்டு விட்டால், திருந்து விட்டால், இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்டால், அவனுடைய உள்ளம் கழுவப்பட்டு விடுகிறது, சுத்தமாக்கப்பட்டு விடுகிறது. இல்லை, அவன் இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்கவில்லை, அவன் திருந்தவில்லை என்றால், மீண்டும் அவன் தவறு செய்தால் இன்னொரு புள்ளி அங்கே வைக்கப்படுகிறது. இப்படியாக ஒவ்வொரு புள்ளியாக வைக்கப்பட்டு இறுதியிலே அவனுடைய உள்ளம் முழுவதும் கருமையாக மாறிவிடுகிறது, இருளடைந்து விடுகிறது. முகம் வெண்மையாக இருக்கலாம், ஆனால் உள்ளம் கருமையடைந்திருக்கும், இருளடைந்திருக்கும். உள்ளத்தின் வெண்மையை வைத்து கண்ணியத்திற்குரியவர்களே, சகோதரர்களே, மாணவிகளே, இறைவனிடத்திலே அந்தஸ்தை பெற முடியாது. இறைவன் எதை பார்க்கிறான்? நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னல்லாஹ லா யன்ஸுர், இன்னல்லாஹ லா யன்ஸுர் இலா சுவரிக்கும் வலா இலா அம்வாலிக்கும். அல்லாஹு தஆலா, அந்த படைத்த இறைவன், உங்கள் உருவங்களை, முகத் தோற்றங்களை பார்ப்பதில்லை. ஏன்? இந்த முகத்தை படைத்தவன் யார்? முகத்தை படைத்தவன் யார்? அல்லாஹ். நாம் நமது முகத்தை தேர்ந்தெடுப்பதற்கு உரிமை பெற்றிருக்கிறோமா? தாயின் வடிவத்திலே நம்மை உருவமைத்தவன் யார்? ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாம். நீங்கள் தாயின் கருவறையிலே இருந்தபோது உங்களுக்கு உருவத்தை கொடுத்தவன் அல்லாஹ். முகத்தின் உருவத்தை, கைகாலின் உருவத்தை, இந்த உடல் அமைப்பை படைத்தவன் நமது இறைவன் அல்லாஹ். அதை நாம் தேர்ந்தெடுக்க முடியாது. எனவே நமது தேர் உரிமையில் எது இல்லையோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் மீது கணக்கில் எடுக்க மாட்டான். அதை கொண்டு நம்மை நல்லவர்களாகவோ தீயவர்களாகவோ முடிவு செய்ய மாட்டான். ஒலா இலா அம்வாலிக்கும், உங்களின் செல்வங்களையும் அல்லாஹ் பார்க்க மாட்டான். ஏன்? ஒருவர் ஏழையாக இருப்பதோ, ஒருவர் செல்வந்தராக இருப்பதோ, இது அல்லாஹுவின் விதியின் ஏற்பாடு. அல்லாஹ் நாடியவர்களுக்கு அவன் விசாலமாக கொடுக்கிறான். நாடியவர்களுக்கு விசாலமான வாழ்வாதாரத்தை அவர்களுக்கு தருகிறான், நாடியவர்களுக்கு சுருக்கி தருகிறான். இதில் அல்லாஹுடைய ஒரு பெரிய அத்தாட்சி இருக்கிறது. ஆகவே அல்லாஹ் எதை பார்க்கிறான்? நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி என்று சொல்லும் போது என்ன சொல்ல வேண்டும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனம் நிரம்ப, வாய் நிரம்ப சொல்ல வேண்டும். அந்த நபியை நாம் நேசித்து சொல்ல வேண்டும். நீங்கள் ஒவ்வொரு முறை நபியின் பெயர் சொல்லப்படும் போது சலவாத்து சொன்னால் அல்லாஹ் உங்களுக்கு 10 நன்மைகளை தருகிறான், 10 பாவங்களை மன்னிக்கிறான், உங்கள் கண்ணியங்களை 10 முறை உயர்த்துகிறான். அப்ப நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வலக்கின்னல்லாஹ் யன்ஸுரு இலா குலூபிக்கும் வஅமாலிக்கும், அல்லாஹ் உங்கள் உள்ளங்களை பார்க்கிறான். எதை பார்க்கிறான்? உங்கள் உள்ளங்களை பார்க்கிறான். நீங்கள் உள்ளத்திலே என்ன எண்ணம் வைத்திருக்கிறீர்கள்? உங்கள் உள்ளங்களிலே என்ன குணம் இருக்கிறது? உங்கள் உள்ளங்களிலே என்ன பண்பாடு இருக்கிறது? அஅமாலிக்கும், உங்கள் செயல்களை அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் பார்ப்பது எதை எதை பார்க்கிறான்? எத்தனை பார்க்கிறான்? இரண்டை அல்லாஹ் பார்க்கிறான். ஒன்று என்ன? நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறான். உன் முகம் கருப்பாக இருக்கட்டும், அல்லது மக்கள் அதை ஒரு அழகாக நினைக்காமல் இருக்கட்டும், அதை பற்றி கவலைப்படாதே. ஏன்? உன்னை படைத்தவன் எதை பார்க்கிறான் என்று நீ பார். சொல்வது புரிகிறதா? அல்லாஹ் எதை பார்க்கிறான்? அல்லாஹ்விடத்தில் மதிப்பு வாங்க வேண்டுமா, மக்களிடத்தில் மதிப்பு வாங்க வேண்டுமா? அல்லாஹ்விடத்திலே வாங்க வேண்டும். அல்லாஹ்விடத்திலே வாங்கினால் கண்டிப்பாக மக்களும் கொடுத்தே ஆக வேண்டும். மக்களிடத்திலே வாங்கி அல்லாஹ்விடத்திலே வாங்கவில்லை என்றால் மக்களிடத்தில் இருக்கின்ற கண்ணியமும் நிரந்தரமானதல்ல. அல்லாஹ் உள்ளத்தை பார்க்கிறான். உன் உள்ளத்தை சுத்தமாக வைத்துக்கொள், உன் உள்ளத்தை அழகாக வைத்துக்கொள். ஒவ்வொரு நாளும் நாம் குளிக்கிறோம். எதற்கு குளிக்கிறோம்? உடலுக்கு குளிக்கிறோம். உடலை குளிப்பாட்டுகிறோமே, உடலின் கரைகளை போக்குகிறோம், உடலின் அழுக்குகளை போக்குகிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, என்றைக்காவது என் உள்ளத்தை நான் எப்படி சுத்தப்படுத்துவது என்று யோசித்திருக்கிறோமா? என் உள்ளத்தை குளிப்பாட்டுவதற்கு ஏதாவது வசதி வைத்திருக்கிறோமா? உள்ளம் அழுக்கடைவதில்லையா? உள்ளம் அசுத்தம் அடைவதில்லையா? அழுக்கடைகிறது, உள்ளம் அசுத்தம் அடைகிறது, உள்ளத்திலே நோய்கள் உருவாகின்றன. எப்படி உடலிலே எப்படி நோய்கள் வருகின்றனவோ, தலைவலி வருது, எதுக்கு வருது? உடலுக்கு வருதா உள்ளத்துக்கு வருதா? எதுக்கு வருது? தலைவலி எங்கே வருகிறது? உடலிலா உள்ளத்திலா? எங்கே? உடலிலே வருகிறது. ஒரு காய்ச்சல் வருகிறது, உடலுக்கு வருகிறது. உள்ளத்திற்கு வரக்கூடிய நோய்களை நாம் அறிந்திருக்கிறோமா? அல்லாஹ் சொல்வதை பாருங்கள், வனஃப்ஸி வமா ஸவ்வாஹா ஃபஅல்ஹமஹா ஃபுஜூரஹா வதக்வாஹா கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா வகத் கஹாப மன் தஸ்ஸாஹா. அல்லாஹ் அவன் தன் மீது சத்தியம் செய்கிறான். எப்படி? அவனது படைப்புகளை மகிமைப்படுத்தி ஆன்மாவையும் அந்த ஆன்மாவை படைத்தவன் மீது சத்தியமாக நமது உயிர்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறான். புரிகிறதா? என்னோடு கேட்டுக்கொண்டே வருகிறீர்களா? நமது உயிர்களின் மீது, எந்த உயிர்களை அல்லாஹ் படைத்தானோ, இந்த உயிர் புனிதமானது சகோதரர்களே, இந்த உயிர் அல்லாஹ்விடத்திலே கண்ணியமானது. உலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆன்மாவை நாம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம், ஆதமின் சந்ததிகளை நாம் மகிமை நாம் உயர்வுபடுத்தி இருக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எதை? உயிரை சொல்கிறான். நமது உடலுக்குள் ஒரு உயிர் இருக்கிறது அல்லவா, இந்த உயிரை அல்லாஹ் சொல்கிறான். பிறகு என்ன சொல்கிறான்? எது இறையச்சத்தின் பாதை, எது உண்மையின் பாதை, எது நல்ல வழி, எது தூய்மையான நெறி என்பதையும், எது பாவம், எது தவறு, எது அநியாயம், எது கெட்டது என்பதையும் அந்த இறைவன் உள்ளத்திற்கு புரிய வைத்திருக்கிறான். புரிகிறதா? நீங்கள் தவறு செய்யும் போது அல்லாஹ் உங்களையும் என்னையும் பாதுகாப்பானாக. நமது உள்ளத்திலே ஒரு எண்ணம் ஏற்படும், நீ செய்யறது தப்பு, செய்யாதேன்னு சொல்லும். தமிழிலே அதைத்தான் மனசாட்சி என்று சொல்வார்கள். முதலிலே அந்த நப்சானது நல்ல நப்சாக இருக்கும், அது தடுக்கும், உறுத்தும். லா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பியௌமில் கியாமா வலா உக்ஸிமு பின்நஃப்ஸில் லவ்வாமா, உறுத்தும். அந்த ஆன்மா சொல்லும், மனிதனை தப்பு செய்யாத, நீ திருடாத, நீ பொய் பேசாத. முதல் தடவை நீங்க வந்து ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டு முன்னாடி நிற்கும் போது ஆசிரியர்களுக்கு முன்னாடி ஒரு பக்கம் சைத்தான் சொல்லுவான், ஏதாச்சும் பொய் சொல்லி சமாளிச்சுக்கன்னு சொல்லி, இன்னொரு பக்கம் உண்மையான கல்பு சொல்லும், பொய் சொல்லாத, அடிச்சாலும் பரவாயில்லை, அடி வாங்கினாலும் பரவாயில்லை, உண்மையை சொல்லு என்று சொல்லும். இப்போது மனிதனுக்கு அந்த மாணவனுக்கு இரண்டுக்கும் இடையிலே போராட்டம், சைத்தானின் பேச்சை கேட்பதா அல்லது கல்புடைய நல்ல வழியிலே நடப்பதா என்று. சில நேரங்களிலே சில மாணவர்கள் செய்வதுண்டு, சில மாணவர்களை தனது சக தோழர்களை அடிக்கலாம்னு மனசுக்கு வரும், அவனை கில்லலாமா, அவனுடைய பென்சிலை எடுத்துக்கலாமா, அவனுடைய ரப்பரை எடுத்துக்கலாமா, அவனை தள்ளி விடலாமா, அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள். இன்னொரு இடத்திலே அதே கல்பானது பேசும், செய்யாத, இதெல்லாம் தப்பு, உன்னை செய்தால் உனக்கு கோபம் வருமா வராதா, நீ பிறரை எசராதே, பிறரை பரிகாசம் செய்யாதே, பிறரோடு வம்பு செய்யாதே என்ற இன்னொரு பக்கம் கல்பு அவனிடத்திலே பேசும். இந்த மாதிரி எத்தனை தடவை நடக்கும்? மூன்று தடவை நடக்கும். புரியுதுங்களா? எத்தனை தடவை? மூன்று தடவை. ஒரு தவறை செய்யும் போது மூன்று முறை அந்த கல்பானது உங்களுக்கு சொல்லும், செய்யாத, இது தவறு. இதற்கு நீங்கள் குர்ஆனின் விளக்கங்களை எல்லாம் படித்திருக்க வேண்டும் என்றோ அல்லது ஹதீஸை பக்கம் பக்கமாக படித்திருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. ஒவ்வொரு மனிதனின் உள்ளத்திலும் உண்மை எது, பொய் எது, சத்தியம் எது, அசத்தியம் எது, நல்லது எது, கெட்டது என்பதை அல்லாஹ் அந்த மனிதனின் உயிருக்கு புரிய வைத்து விட்டார். உங்களுக்கு பொய் பேசுறது தப்பா இல்லையான்னு குரான் படிச்சோன்னு தான் தெரியுமா? அதுக்கு முன்னாடியே தெரியுமா சொல்லுங்க? பொய் பேசுறது தப்பா சரியா? ஏமாத்துறது, திருடுறது, ஒருத்தரை அடிக்கிறது, ஒருத்தரை கேலி செய்யறது, ஒருத்தரை கீழே தள்ளி விடுறது, ஒருத்தன் காலை பிடிச்சி இழுக்கிறது, ஒருத்தனை கரைப்படுத்துவது, இதெல்லாம் தவறு என்று தெரியுமா? எப்படி தெரிகிறது? அல்லாஹ் தெரிய வைத்து விட்டான். அல்லாஹ் மார்க்க சட்டங்களின் ஆழங்களை தெரிவதற்கு குரானை அணுக வேண்டும், ஹதீஸை படிக்க வேண்டும். ஆனால் பொதுவான ஒரு வாழ்க்கையின் அம்சம் இருக்கிறதே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதில் எது சரி தவறு என்பதை நமது ஆன்மாக்களுக்கு புரிய வைத்திருக்கிறான். சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? கத் அஃப்லஹ மன் ஜக்காஹா. அந்த ஆன்மாவை யார் சுத்தப்படுத்தினாரோ, கவனமாக கேளுங்க, அந்த ஆன்மாவை யார் சுத்தப்படுத்தினாரோ அவர்தான் வெற்றி அடைந்தவர். பத்தாம் கிளாஸ் பரீட்சையில் பெரிய மார்க் எடுத்துறது வெற்றி கிடையாது, அது ஒரு தற்காலிகமான வெற்றி. அதனால யாரும் படிப்பிலே கோட்டை விட்டு விடாதீர்கள், இது தற்காலிகமான வெற்றி என்று சொல்லிவிட்டார்கள் என்று இல்லை. இந்த உலக விஷயங்கள், பொருளாதார விஷயங்களிலே மனிதன் பல படித்தரங்களை தாண்டி கொண்டே வருகிறான். இதனுடைய வெற்றி எல்லாம் ஒரு உண்மையான வெற்றியா என்றால், இலட்சியமான வெற்றி என்றால், இதெல்லாம் ஒரு உண்மையான இலட்சியமான வெற்றி அல்ல. வெற்றி அவசியம், ஆனால் அவன் இந்த வெற்றி எல்லாம் கிடைத்ததற்கு பிறகு ஒருத்த ஹை கிளாஸ்ல பாஸ் ஆகுறான், எல்லாத்திலையும் ஹை ரேங்க், விளையாட்டுலையும் ஹை ரேங்க், அதே போல படிப்பிலையும் எல்லா சப்ஜெக்டிலையும் அவன் ரொம்ப டாப் கிளாஸ் மார்க் வாங்குகிறான். அதே போல எந்த ட்ரைனிங் சென்றாலும் சரி அங்கெல்லாம் உயர்ந்த அவன் தகுதிகளை பெறுகிறான். அதற்கு பிறகு அவனுக்கு நல்ல உயர்ந்த வேலையும் கிடைத்து விட்டது. கவனிக்கிறீங்களா? நல்ல கவனிக்கிறீங்களா? புரியுதா? நல்ல படிச்சார், எல்லாத்திலையும் டாப் கிளாஸ் மார்க், நல்ல கடைசியில ஹை ரேங்க்ல வேலையும் கிடைச்சிருச்சு. ஆனால் அவருடைய உள்ளம் சுத்தமாக இல்லை. ஆனால் அவருடைய உள்ளம் சுத்தமாக இல்லை. அவருடைய உள்ளத்திலே பாவ நோய்கள் இருக்கின்றன, அவருடைய உள்ளத்திலே அழுக்குகள் இருக்கின்றன. புரியுதுங்களா? இவரை யாராவது மதிப்பார்களா? அல்லாஹ்விடத்திலே இவருக்கு மதிப்பு கிடைக்குமா? இவரால் ஏதாவது நன்மை இருக்குமா? நீங்க பார்த்திருக்கலாம், பத்திரிகைகள்ல நிறைய செய்திகளை கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்திருப்பீங்க. ஒருத்தர் லஞ்சம் வாங்கிட்டாரு, ஒருத்தர் ஏமாத்திட்டாரு, ஒருத்தர் அரசாங்க சொத்துக்களை எல்லாம் கையாடல் செஞ்சாரு அப்படின்னு நிறைய குற்ற அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் அல்லது பார்த்திருக்கலாம். இப்ப நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அந்த குற்றங்களை எல்லாம் செய்தார்களே அவர்கள் எல்லாம் ஒரு கிராமத்திலே விவசாய வேலை செய்து கொண்டிருந்த படிக்காத, நம்ம கை நாட்டுன்னு ரொம்ப கேவலமா சொல்றாங்கல்ல, மனிதர்கள் யாரையும் அவர்கள் படிக்காத காரணத்தால் கேவலப்படுத்தக்கூடாது, அவர்களை தரக்குறைவாக பார்க்க கூடாது. மனிதன் என்ற அடிப்படையிலே எல்லோருக்கும் நாம் கண்ணியம் கொடுத்தாக வேண்டும். சகோதரர்கள், நீங்கள் எல்லாம் படித்து விட்டு இங்கே செல்லும் பொழுது முதலிலே மனிதர்களை மதிக்க பழகிக் கொள்ளுங்கள். சமூகத்தில் மனிதர்களை, அவர்கள் எந்த துறையில் இருந்தாலும் சரி, எந்த தன்மையில் இருந்தாலும் சரி, மனிதன் என்ற அடிப்படையிலே நீங்கள் மதிக்க தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப இந்த மாதிரி குற்றங்களை எல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களே, படிக்கிறீர்களே, இந்த குற்றங்களை எல்லாம் செய்தவர்கள், செய்கிறவர்கள் படிக்காத கிராமவாசிகளா, கிராமத்து மக்களா, அல்லது படித்து பெரும் பட்டத்தை பெற்ற டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், அட்வொகேட்ஸ் என்ற பெரிய பெரிய படிப்புகளை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டவர்களா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப நம்ம பத்திரிகையில படிக்கிறோமே, அந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த பிரச்சனை, இந்த டிபார்ட்மெண்ட்ல இந்த பிரச்சனை, அவர் அவ்வளவு கோடியை சுருட்டிட்டாரு, அவ்வளவு பெரிய தப்பை செஞ்சிட்டாரு, அது இதுன்னு நிறைய படிக்கிறோமே, கேள்விப்படுறோமே. இந்த தவறுகளை எல்லாம் செய்து பிறகு சிறைச்சாலைக்கு செல்பவர்கள் படிக்காத பாமரனா அல்லது படித்த பட்டதாரிகளா? யோசித்து பாருங்க. நூற்றுக்கு நூறு பட்டம் பெற்றவர்கள், டிகிரி ஹோல்டர்ஸ். இவர்களிலே அனைவரும் யார்? டிகிரி ஹோல்டர்ஸ், பெரும் பெரும் டிகிரி ஹோல்டர்ஸ். அப்ப என்ன சகோதரர்களே, அவர்கள் படிக்க வேண்டும், பட்டம் பெற வேண்டும், அதன் மூலமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் லட்சியமாக நோக்கமாக கொண்டிருந்தார்களே தவிர, அவர்கள் உள்ளத்தை பற்றியோ படைத்தவனை பற்றியோ மறுமையை பற்றியோ எந்த சிந்தனையும் அவர்களுக்கு இல்லை. புரியுதுங்களா? ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாரு, ஒருத்தர் கமிஷன் வாங்குறாரு, ஒருத்தர் ஏமாத்துறாரு, ஒருத்தர் இரண்டாவது கணக்கு எழுதுறாரு. ஒரு கணக்கு கடைக்கு காட்டுறதுக்கு, இன்னொரு கணக்கு மேனேஜ்மெண்ட்டுக்கு காட்டுறதுக்கு. கணக்குதா இல்லையா? இதையெல்லாம் மனிதன் ஏன் செய்கிறான்? அவனுக்கு தன்னை படைத்த இறைவனை பற்றிய பயம் இல்லை, அவனுக்கு மறுமை சிந்தனை இல்லை. எனது செயல்களை பதிவு செய்யக்கூடிய இரண்டு வானவர்களை என்னோடு அல்லாஹ் உருவாக்கி வைத்திருக்கிறான். இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காதிபீன் யஅலமூன மா தஃஅலூன். உங்கள் செயல்களை சரியாக கவனித்து பதிவு செய்யக்கூடிய வானவர்களை உங்களோடு நாம் அமர்த்தி இருக்கிறோம். நீங்கள் செய்வதையெல்லாம் அவர்கள் பதிவு செய்து கொள்கிறார்கள். மா யல்ஃபிது மின் கவுலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். நீங்கள் பேசக்கூடிய பேச்சுகளையும் அவர்கள் பதிவு செய்து கொள்கிறார்கள். இவை அனைத்தையும் பதிவு செய்யக்கூடிய வானவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். என்றைக்காவது பிரிந்திருக்கிறார்களா? நாம் தூங்கினாலும் அவர்கள் தூங்க மாட்டார்கள், நாம் தனித்தாலும் அவர்கள் நம்மோடு இருப்பார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மறுமை சிந்தனை, இந்த மறுமை பயம், இறைவன் என்னை விசாரிப்பான். ஒருங்க அணு என்றால் அறிந்திருக்காத ஒரு காலகட்டத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான். ஒரு அணு அளவு ஒரு மனிதன் நன்மையை செய்தாலும் அதை மறுமையிலே அவன் பார்த்துக் கொள்வான். ஒரு அணு அளவு ஒரு மனிதன் தீமை செய்தாலும் அதை அவன் மறுமையிலே பார்ப்பான். அதற்குரிய கூலியை, நன்மையோ தீமையோ, அவன் அடைந்தே தீருவான். ஐனமா தகுனு இதுரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா. அல்லாஹ் அக்பர். நினைத்து பாருங்கள், உங்களது கூலிகள் நாளை மறுமையிலே நிறைவேற்றப்படும் முழுமையாக. வத்தகு யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ். நாளை மறுமையிலே உங்களையெல்லாம் கொண்டு வரப்படுமே அல்லாஹ்விற்கு முன்னால், அந்த நாளை நீங்கள் நினைத்து பாருங்கள். சும்மத்து வஃபா குல்லு நஃப்ஸிம் மா கஸபத். நாம் செய்த செயல்களுக்குரிய முழுமையான கூலியை இறைவன் அங்கே ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் கொடுப்பான். அன்பிற்குரிய மாணவ மாணவிகளே, இந்த பயம் இருக்குமேயானால், இந்த அச்சம் இருக்குமேயானால், இந்த அச்சத்தை மனிதன் படித்திருப்பானே ஆனால், கவனித்து கேளுங்கள், இந்த பய, இந்த அச்சத்தை, இந்த தக்குவா, இறை அச்சம், இறை அன்பு, இறை நெறி என்பதை அவர்கள் படித்திருந்தால் அவர்கள் லஞ்சம் வாங்குவார்களா? மோசடி செய்வார்களா? ஏமாற்றுவார்களா? அரசாங்கத்தை ஏமாற்றுவார்களா? பொதுமக்களை ஏமாற்றுவார்களா? கொள்ளையடிப்பார்களா? சுருட்டுவார்களா? ஊழல் செய்வார்களா? கைவாளித்தனம் செய்வார்களா? அரசாங்கம் மக்களுக்காக வேண்டி மருந்துகளை மருத்துவமனையிலே கொடுக்கிறது, ஆனால் அந்த மருத்துவமனையின் மாத்திரைகளை எல்லாம் அங்கே வேலை செய்யக்கூடிய மருத்துவர்கள் தங்களது கிளினிக்களுக்கு திருடி சென்று விடுகிறார்கள். யார் இந்த மருத்துவர்கள்? பட்டம் பெற்றவர்களா இல்லையா? படித்தவர்கள், மிகப்பெரிய டிகிரி, எம்பிபிஎஸ் என்ற டிகிரி பெற்றவர்கள். அரசாங்கம் பாலம் கட்டுறதுக்காக வேண்டி காசு கொடுக்குது, ரோடு போடுறதுக்காக வேண்டி காசு கொடுக்கிறது. இதையெல்லாம் செய்பவர்கள் யார்? இன்ஜினியர்களா இல்லையா? அரசாங்கம் மக்களுக்கு பாலம் கட்ட சொன்னால் இவர் தனக்கு பங்களா கட்டி கொண்டிருக்கிறார். அரசாங்கம் மக்களுக்கு ரோடு போட சொன்னால் இவர் தனக்கு தோட்டம் தோட்டமாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதெல்லாம் என்ன சகோதரர்களே, யோசித்து பார்த்தீர்களா? மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய கவனமாக கேளுங்க, முக்கியமான விஷயம், கடைசி விஷயம் நம்ம பேச போறோம். அவனுடைய வாழ்க்கை அவனுடைய உள்ளத்தை அசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறது, அவனது உள்ளத்தை அழுக்கடைய செய்து கொண்டிருக்கிறது, உள்ளம் இருட்டாக இருக்கிறது. ஒரு வசதியான வீட்டிலே வசிக்கிறான், ஆடம்பரமான வீட்டிலே வசிக்கிறான், மின் விளக்குகளால் வீடு அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, அழகான ஆடையால் உடல் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் உள்ளமோ அசுத்தமாக துருநாற்றம் அடித்துக் கொண்டிருக்கிறது. ஏன்? இந்த உள்ளத்திலே பொய் இருக்கிறது. ஏன்? இந்த உள்ளத்திலே ஏமாற்றும் தன்மை இருக்கிறது. இந்த உள்ளத்திலே பிற மனிதனை வஞ்சிக்கின்ற தன்மை இருக்கிறது. இந்த உள்ளத்திலே சூது இருக்கிறது. இந்த உள்ளத்திலே கள்ளம் இருக்கிறது. இந்த உள்ளத்திலே அத்தனை கெட்ட நோய்களும் குடிகொண்டிருக்கிறது. எனவே இவனது உள்ளம் அழுக்கடைந்திருக்கிறது, இவனது உள்ளம் அசுத்தமாக இருக்கிறது, முகம் வெள்ளையாக இருக்கிறது, உடல் அழகாக இருக்கிறது, உடை அலங்காரமாக இருக்கிறது, ஆனால் உள்ளம் அழுக்கடைந்திருக்கிறது, உள்ளம் அசுத்தம் அடைந்திருக்கிறது. நான் இங்கே ஒரு விஷயத்தை முக்கியமாக நினைவு கூற வேண்டும். இந்த உலகளாவிய அளவிலே, உலகளாவிய அளவிலே கல்வி நிறுவனங்களின் அந்த நிர்வாகிகள், பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், நடுநிலை மேல்நிலை அல்லது கல்லூரி அல்லது பல்கலைக்கழகங்கள், இது எதுவாக இருக்கட்டும், இவர்கள் அனைவரும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு பொருளாதார பிரச்சனை அல்ல. என்ன பிரச்சனை? மாணவர்களின் மாணவிகளின் ஒழுங்கீனங்களால் என்ன பிரச்சனை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள்? ஒழுங்கீனங்கள், ரேகிங் என்று சொல்வார்கள். ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை அவமானப்படுத்துவது, ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை கேவலப்படுத்துவது, ஒரு மாணவி இன்னொரு மாணவியை அசிங்கப்படுத்துவது, அவர்களை ஒரு மட்டரகமான முறையிலே நடத்தி அதன் மூலமாக ஒரு சிரிப்பு, அதன் மூலமாக ஒரு விதமான திருப்தி, அதன் மூலமாக ஒரு விதமான மகிழ்ச்சி. கேட்டால் நாங்களெல்லாம் சீனியர் மாணவர்கள், இவங்கெல்லாம் ஜூனியர் மாணவர்கள், இப்படித்தான் நாங்கள் நடந்து போவோம். பெருமை, அகம்பாவம், கர்வம், ஆணவம், எது அல்லாஹ்விற்கு அறவே பிடிக்காதோ, எது இப்லீசுடைய குணங்களோ, எது ஷைத்தானுடைய குணங்களோ, அந்த குணத்தால் இன்று உலகளாவிய அளவிலே கல்லூரி நிறுவனங்கள் மிகப்பெரிய சிரமத்திற்குள்ளாக இருக்கின்றன. பல கொலைகள், பல தற்கொலைகள் எல்லாம் நடந்ததற்கு பிறகு இன்று அரசாங்கங்கள் அதற்காக கடுமையான சட்டங்களை கொண்டு அதை தடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கின்றன. ஆனால் தடுக்க முடியவில்லை. ஏன்? சட்டத்தை கொண்டு தடுக்க முடியாது சகோதரர்களே, இறை அச்சத்தை கொண்டுதான் தடுக்க முடியும். இஸ்லாம் என்ற அந்த கோட்பாட்டை கொண்டுதான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த அந்த ஒழுக்கங்களை கொண்டுதான் மனிதர்களை நெறிப்படுத்த முடியும், மனிதர்களை சீர்படுத்த முடியும், நல்ல மனிதர்களை உருவாக்க முடியும். உலகத்திலே அத்தனை சித்தாந்தங்களும் மனிதனை மனிதனாக உருவாக்குவதிலிருந்து தோற்றுவிட்டன, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சித்தாந்தத்தை தவிர, அவர்களுடைய நெறியை தவிர. ஏன் தெரியுமா? முஹம்மது நபி அவர்களுடைய இந்த நெறி மனிதனை சிறுபிள்ளையிலிருந்து அவனுடைய முதிர்ச்சி பருவம் வரை, அவனுடைய இறப்பு வரை, அவனது குடும்ப வாழ்க்கை, அவனுடைய தனி வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, அவனுடைய இறை வாழ்க்கை என்ற அனைத்து பகுதிகளிலும் அவனுக்கு நற்போதனைகளை ஊட்டி ஊட்டி ஒவ்வொரு விஷயத்தையும் இறைவனோடு படைத்த கடவுளோடு சம்பந்தப்படுத்தி, மறுமையோடு சம்பந்தப்படுத்தி, நீ செய்கிற ஒவ்வொரு செயலுக்கும் அதற்கு ஒரு பிரதிபலன் உண்டு, நல்லதாக இருந்தால் நல்லது, தீயதாக இருந்தால் தீமை என்ற அடிப்படையிலே மனிதர்களை உருவாக்குகிறது. ஒழுக்கம் இல்லாதவர்களை, நல்ல பண்புகள் இல்லாதவர்களை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த இஸ்லாமிய மார்க்கம், இந்த நெறி ஒரு முஸ்லிமாகவே ஏற்றுக்கொள்வது கிடையாது சகோதரர்களே. அல்லாஹு தஆலா நமக்கு எப்படிப்பட்ட மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான் பாருங்க. என்ன சொன்னார்கள் நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அல் முஸ்லிம், அல் முஸ்லிம் மன் சலிம் அல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வ யதிஹி. இதை ஒரு முஸ்லிம் பள்ளிக்கூடத்தில் தான் நீங்கள் கேட்க முடியும், ஒரு இஸ்லாமிய சூழலில் தான் நீங்கள் இதை கற்றுக்கொள்ள முடியும். என்ன சொன்னார்கள் நபி அவர்கள்? முஸ்லிம் என்றால் என்ன என்ற விளக்கம் கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் மன் சலிமல் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி. முஸ்லிம் என்றால் யார்? நபி அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது. அவர்கள் என்ன சொல்லவில்லை? இந்த இடத்திலே தொப்பி போட்டுக்கிட்டு பள்ளிவாசல் அஞ்சு வேளை தொழுகிறவங்க விளக்கம் சொன்னாங்களா? அல்லது புர்கா போட்ட பெண்மணின்னு விளக்கம் சொன்னாங்களா? என்ன சொன்னார்கள் இந்த இடத்திலே? யார் தனது கரத்தாலும் தனது நாவாலும் பிறருக்கு தீங்கு தரவில்லையோ, யாருடைய கரத்தாலும் யாருடைய நாவாலும் பிறர் தீங்கு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் முஸ்லிம் என்று சொன்னார்கள். இந்த ஒரு ஒழுக்கத்தை படித்ததற்கு பிறகு எனது இறைவனுடைய இறை தூதர் என்னுடைய நபி நான் ஒரு முஸ்லீமாக ஆக வேண்டும் என்றால் அதற்கு இந்த அடிப்படையை போதித்தார்கள் என்ற ஒரு அடிப்படை விஷயத்தை ஒரு முஸ்லிம் மாணவன் சிறுபிராயத்திலேயே படித்து விட்டதற்கு பிறகு இவன் காலேஜுக்கு சென்றால் ஜூனியர் மாணவர்களை கேவலப்படுத்துவானா, அசிங்கப்படுத்துவானா, தொந்தரவு செய்வானா? நபி அவர்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல் முஸ்லிம் லா யக்தி, ஒரு இறை அடியான் ஒரு முஸ்லிம் பொய் பேச மாட்டான், லா யக்துர், அவன் மோசடி செய்ய மாட்டான், வஞ்சகம் செய்ய மாட்டான் என்று சொன்னார்களே. இதை படித்த ஒரு முஸ்லிம் ஏமாற்றுவானா? ஆசிரியர்களை ஏமாற்றுவானா? காப்பி அடிப்பானா? இந்த பாருங்கள், இந்த காப்பி அடிக்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு பல ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க. அதுக்காக ஸ்பெஷலா ஸ்குவாட் வேற கொண்டாந்து இறக்க வேண்டி இருக்குது. இந்த ரயில்ல வர்ற மாதிரி வந்து கண்காணிக்க வேண்டி இருக்கிறது. என்ன காரணம்? அல்லாஹ் பார்க்கிறான் என்ற உணர்வை கொண்டு வரவில்லை. இது எவ்வளவு பெரிய குற்றம் என்பதை அவனுக்கு நெறியாக உணர்த்தப்படவில்லை. சொல்வது புரிகிறதா? இப்படியே நபி அவர்களுடைய ஒழுக்கங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இந்த மார்க்கம் இந்த நெறி இருக்கிறதே சொன்னார்கள். அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது, நபியே, அல்லாஹுவின் தூதரே, எங்கள் சமூகத்திலே ஒரு பெண் இருக்கிறாள், நல்ல தொழுகிறாள், நோன்பு வைக்கிறாள், நிறைய நன்மையான காரியங்களை வீட்டிலே செய்கிறாள், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தொந்தரவு செய்கிறாள். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு தொந்தரவு செய்கிறாள். அப்போது நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லா கைர ஃபீஹா, அந்த பெண்ணிலே எந்த நன்மையும் இல்லை, ஹிய ஃபின்னார், அந்த பெண் நரகத்திற்கு செல்வாள் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யோசித்து பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த அடிப்படை உள்ளத்தை சரி செய்வது, ஒழுக்கத்தை உருவாக்குவது, இறை அச்சத்தை உருவாக்குவது, மறுமையின் நினைவை கொண்டு வருவது, இதன் மூலமாகத்தான் உள்ளங்களை கழுவ முடியும். உடலை கழுவதை படித்துக் கொண்டீர்கள் அல்லவா, தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? சோப்பு போட்டா உடல் சுத்தமாயிடும், சோப்பு போட்டா உடை சுத்தமாகிவிடும் என்று. உள்ளத்தை எப்படி சுத்தப்படுத்துவது? உள்ளத்தை இறையச்சத்தை கொண்டு, உள்ளத்தை இறை நினைவை கொண்டு, உள்ளத்தை இறை வழிபாட்டை கொண்டு, உள்ளத்தை இஸ்லாமை கொண்டு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த நெறியை கொண்டுதான் உள்ளத்தை சுத்தப்படுத்த முடியும் சகோதரர்களே. அந்த நெறியோடு யார் இந்த பொருளாதார கல்வியை படிக்கிறார்களோ அவர்களால் தான் வீட்டுக்கும் நாட்டுக்கும் மக்களுக்கும் நன்மை கிடைக்கும். இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். மறுமை, இறை நினைவு, இறை வழிபாடு, இறை நெறி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒழுக்க நெறிகள், இதை கற்று இதை கொண்டு உள்ளத்தை சுத்தப்படுத்தி. சொல்வது புரிகிறதா? உள்ளத்தை சுத்தப்படுத்தி யார் இருக்கிறார்களோ அவர்கள் எந்த துறையில் சென்றாலும் சரி அவர்களால் வீட்டுக்கும் நன்மை, நாட்டுக்கும் நன்மை, மக்களுக்கும் நன்மை. இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், ஒரு ஸ்கூல்ல குழந்தைகள் சாப்பிட்டுட்டு மூத்தா போயிட்டாங்க, என்ன பிரச்சனை அங்க? உணவிலே ஒரு தவறான ஒன்று கலப்படம் செய்யப்பட்டிருக்கிறது. இதை செய்தவர்கள் யார்? பயந்தார்களா? இறை பயம் அவர்களுக்கு இருந்ததா? இறை அச்சம் இருந்ததா? இருந்தால் செய்திருப்பார்களா? அல்லாஹ் அக்பர். இப்படி இது இல்லை என்றால் அவன் ஒரு வியாபாரியாக இருந்தாலும் பிரச்சனை, அவன் ஒரு தொழிலாளியாக இருந்தாலும் பிரச்சனை, அவன் ஒரு மாணவனாக இருந்தாலும் பிரச்சனை, அவன் ஒரு ஆசிரியராக இருந்தாலும் பிரச்சனை, அவன் ஒரு அதிகாரியாக இருந்தாலும் பிரச்சனை, ஏன் நாட்டை ஆளக்கூடிய அரசனாக இருந்தாலும் சரி பிரச்சனை. இது இல்லை என்றால் இறை நெறி, முஹம்மது நபியின் நெறி, தக்வா, மறுமை வாழ்க்கை, இந்த இஸ்லாமிய ஒழுக்கவியலை கொண்டு உருவாக்கப்படவில்லை என்றால் அவர் எங்கிருந்தாலும் பிரச்சனைதான். ஏன், அவர் எவ்வளவுதான் முயற்சி பண்ணாலும் சரி அவர் நப்சையும் வெல்ல முடியாது, ஷைத்தானையும் வெல்ல முடியாது. மேலும் மேலும் தனது உள்ளத்தையும் உயிரையும் கரைபடிய வைத்து தனக்கும் அவர் ஒரு எதிரியாக மாறி சமுதாயத்திற்கும் அவர் எதிரியாக மாறிவிடுவார். புரிகிறதா? இந்த உலகத்திலே மக்கள் சந்திக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்ன? ஒன்று, அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இந்த உலகத்திலே மக்கள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை எதிர்கொள்கிறார்கள். என்ன பிரச்சனை? எங்கு பார்த்தாலும் பாதுகாப்பின்மை. பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்கள் பாதுகாப்பாக போய் சேர்ந்தார்களா என்று பெற்றோர்கள் அங்கே திடுக்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளியிலிருந்து வீட்டுக்கு மாணவர்கள் பாதுகாப்பாக சென்றார்களா என்று இங்கே ஆசிரியர்கள் திடுக்கிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் பாதுகாப்பின்மை. என்ன? கொலை, கொள்ளை, பலாத்காரம் என்று பலவிதமான பெரும் பாவங்களை, பெரிய கிரிமினல் குற்றங்கள் மக்களுக்கு மத்தியிலே பெருகி கிடக்கின்றன. ஆனா இன்னைக்கு நம்ம சொல்றோம் துன்யா ரொம்ப, உலகம் ரொம்ப டெவலப் ஆயிருச்சுன்னு சொல்லிட்டு, கம்ப்யூட்டர் காலம் என்று சொல்கிறோம், சேட்டலைட் காலம் என்று சொல்கிறோம், உலகத்தையே கையில கொண்டு வந்து விட்டோம் என்று சொல்கிறோம், இன்னும் என்னென்னமோ சொல்கிறோம். ஆனால் இந்த அறிவியல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்த காரணத்தால், கவனமாக கேளுங்க, அறிவியல் தொழில்நுட்பங்கள் வளர்ந்த காரணத்தால் மனிதனுக்கு வசதிகளை கொடுக்க முடிந்தது, ஆனால் பாதுகாப்பை கொடுக்க முடிந்ததா? ஒரு நிர்வாகம் என்றால், ஒரு வங்கி என்றால், ஒரு தொழில் நிறுவனம் என்றால் நூற்றுக்கணக்கான செக்யூரிட்டி கேமராக்களை வைத்தால்தான் அங்கே அதற்கு பாதுகாப்பு. இல்லை என்றால் யார் எந்த நேரத்தில் திருடுவான் என்பது மட்டுமல்ல, அங்கே வேலை செய்யக்கூடிய அதிகாரியே சுருட்டி கொண்டு ஓடிவிடுவான். வெளியிலிருந்து திருட வர வேண்டிய அவசியம் இல்லை, உள்ளே இருக்கவனே திருடனாக மாறிக்கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது. பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பத்திரிகைகளில் பாதுகாப்பின்மை. சிறுவர்களை கொலை செய்கிறார்கள் அற்ப பணங்களுக்காக, சிறுமிகளை கொலை செய்கிறார்கள் அற்ப ஆசைகளுக்காக, சிறுமிகளை கொலை செய்கிறார்கள், பெண்களை கொலை செய்கிறார்கள், பலாத்காரம் செய்கிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள். எவ்வளவு பெரிய பாதுகாப்பின்மையை உணர்கிறோம் சகோதரர்களை, உணர்கிறோமா இல்லையா? இதற்கு என்ன காரணம்? இதற்கு என்ன காரணம்? சமூகத்திலே ஏன் அறிவியல் வளர்ச்சி இல்லையா? டெக்னாலஜி வளரவில்லையா? எல்லாம் வளர்ந்திருக்கிறது, ஆனால் மனிதனுடைய இறையச்சம் வளரவில்லை, அவனுடைய மறுமை வாழ்க்கையின் சிந்தனை அவனுக்கு வரவில்லை. புரிகிறதா? இன்று பார்க்கிறோம் மக்களால் அரசாங்கத்திற்கு பிரச்சனை, அரசாங்கத்தால் மக்களுக்கு பிரச்சனை. காரணம் என்ன? மக்களிடத்திலும் இரையச்சம் இல்லை, அரசாங்கத்திடத்திலும் இரையச்சம் இல்லை. மக்களிடத்தில் இரையச்சம் இருந்திருந்தால் மக்கள் அரசாங்கங்களை மதிப்பார்கள், அரசாங்கத்திடத்தில் இரையச்சம் இருந்திருக்குமே ஆனால் மக்களுக்கு நன்மை செய்வார்கள், மக்களின் செல்வங்களை அவர்கள் மோசடி செய்து கையாடல் செய்ய மாட்டார்கள். நீங்கள் வளரக்கூடிய தலைமுறையாக இருக்கின்ற காரணத்தால் சொல்கிறேன் சகோதரர்களே, நாளை உங்களிலே ஒருவர் கூட இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒருவராக இருக்கலாம், இந்த நாட்டின் பல நிர்வாக துறையிலே நீங்கள் வரலாம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்கள் இஸ்லாமிய ஒழுக்க நெறியோடு, இஸ்லாம் இறையச்சம் என்ற அந்த ஒரு அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் காட்டிக் கொடுத்த அந்த ஒரு பண்போடு உள்ளங்களை சுத்தப்படுத்தி, உள்ளங்களை கரைபடியாமல் வைத்து, அந்த நேரியில் நேரிய நெறியிலே வளர்க்கப்பட்டு உருவாக்கப்பட்டு நீங்கள் வந்தீர்கள் என்றால் உங்களால் உங்களுக்கும் நன்மை, உங்களால் உங்கள் வீட்டுக்கும் நன்மை, உங்களால் உங்கள் நாட்டுக்கும் நன்மை. இன்று அல்ஹம்துலில்லா எந்த பள்ளிக்கூடங்களிலே இஸ்லாமிய ஒழுக்கங்கள் போதிக்கப்படுகின்றனவோ, மார்க்க நெறிகள் கற்பிக்கப்படுகின்றனவோ, அதற்கும் ஏனைய பள்ளிக்கூடங்களுக்கும் இடையிலே நிறைய வேற்றுமைகளை, இந்த பள்ளிக்கூடங்களிலே உங்களுக்கு தொழுகை, இரையச்சம், மார்க்க உபதேசங்கள் பயிற்றுவிக்கப்படுகின்றனவோ அந்த பள்ளிக்கூடங்களுக்கும் அவை இல்லாத பள்ளிக்கூடங்களுக்கும் இடையிலே நிறைய வித்தியாசங்களை பார்க்கலாம். இங்கே கண்ணியத்திற்குரியவர்களே, உங்களுக்கு மரியாதை உண்டு, இங்கே உங்களுக்கு கண்ணியம் உண்டு, இங்கே உங்களுக்கு கட்டுப்பாடு உண்டு, இங்கே ஒழுக்கங்கள் உண்டு. பாருங்கள், உட்கார வைக்கும் போது கூட பெண் பிள்ளைகளை தனியாக, ஆண் பிள்ளைகளை தனியாக என்ற ஒரு நெறி ஒழுக்கம், யார் யாரோடு பழக வேண்டும், யார் யாரோடு பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற பண்பாடுகள் இங்கே போதிக்கப்படுகின்றன. அந்த பண்பாடுகள் இல்லை என்றால் மனிதன் மனிதனாக இருக்க முடியாது. சகோதரர்களே, தாயிடத்தில் எப்படி பேச வேண்டும், தந்தையிடத்தில் எப்படி பேச வேண்டும், ஆசிரியர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும், முதியவர்களிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்பதையெல்லாம் இஸ்லாமிய நெறிகள் எங்கே பயிற்றுவிக்கப்படுகின்றனவோ அங்கேதான் அங்கேதான் உங்களுக்கு கிடைக்கும். ஆமா, நீங்க கூட சொல்லலாம், ஏன் மற்ற ஸ்கூல்ல இல்லையா, நிறைய தமிழ் பாட்டில் நிறைய ஒழுக்கங்கள்லாம் சொல்லிக் கொடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கா இல்லையா? ஏன் சகோதரர்களே, அங்கே அந்த தமிழ் பாடல்களே முந்தியவர்கள் நல்ல விஷயங்களை சொல்லி இருக்கிறார்கள், மறுக்கவில்லை. ஆனால் அவையெல்லாம் போதிக்கப்பட்ட பிறகுதானே அங்கே ரேகிங் நடக்கிறது. அதையெல்லாம் படித்து காலேஜ் பருவத்திற்கு சென்றவன் தானே அவ்வளவு அக்கிரமங்களை செய்கிறான், அவ்வளவு அநியாயங்களை செய்கிறான். ஏன் அங்கே ஒழுக்கங்கள் கற்பிக்கப்பட்டன, ஆனால் வறுமையோடு தொடர்பு படுத்தி ஒழுக்கங்கள் கற்பிக்கப்படவில்லை. புரியுதுங்களா? அங்கே ஒழுக்கங்கள் போதிக்கப்பட்டன, ஆனால் அவையெல்லாம் இறைவனுடைய கட்டளை, படைத்த இறைவனுடைய கட்டளை. நீ இதற்கு மாற்றம் செய்தால் தண்டிக்கப்படுவாய் என்ற அச்ச உணர்வு அவனுக்கு ஊட்டப்படவில்லை. இரண்டாவது, நீ இந்த ஒழுக்கங்களை பேணினால் உனக்கு இறைவன் மறுமையிலே என்ன கொடுப்பார், என்ன உனக்கு வெகுமதிகளை சொர்க்கத்திலே வைத்திருக்கிறான் என்பது அவனுக்கு போதிக்கப்படவில்லை. பெற்றோரை பேண வேண்டும் என்று படித்துக் கொடுப்பார்கள். ஆனால் கண்டிப்பா நீங்க பார்த்தீர்கள் என்று சொன்னால், பல மக்களிடத்திலே அவர்களுடைய பெற்றோர்கள் படித்து இவன் டிகிரி ஆகி வரும்பொழுது பார்க்கவே பயப்படுவாங்க. பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அந்த சூழ்நிலை மாறி பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் பயப்படக்கூடிய சூழ்நிலை. ஆனால் இறை தூதருடைய கூற்றை ஒரு மனிதன் படித்து அதை உள்ளத்திலே உள்வாங்கி இருந்தால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, யார் ஒருவன் தனது வயது முதிர்ந்த பெற்றோர்கள் இருவரும் உயிரோடு இருக்க, அல்லது இருவரில் ஒருவர் உயிரோடு இருக்க, அவர்களுக்கு பணிவிடை செய்து சொர்க்கத்தை அடையவில்லையோ அவன் நாசமாகட்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம், ரிதர் ரஹ்மான் ஃபி ரிதல் வாலிதி, உனது இறைவனை நீ திருப்திப்படுத்த வேண்டுமா, உனது தந்தையை நீ திருப்திப்படுத்து. நபி அவர்களிடத்திலே வந்து கேட்கிறார் ஒரு தூதர், ஒரு மனிதர், அல்லாஹ்வின் தூதரே, நான் நன்மை செய்ய வேண்டும், நான் நல்ல முறையிலே பழக வேண்டும், நான் பணிவிடை செய்ய வேண்டும், நான் உதவி ஒத்தாசை செய்ய வேண்டும், மன் அஹக்கு நாசி பி ஸஹாபத்தி யா ரசூலல்லாஹ், இதற்கெல்லாம் தகுதி உள்ளவர் யார் அல்லாஹ்வின் தூதரே என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனது தாய். பிறகு கேட்கிறார், அடுத்து யார் தூதரே? பிறகு நபி சொல்கிறார்கள், உனது தாய்தான். மீண்டும் கேட்கிறார், அடுத்து யார் நபியே? நபி அவர்கள் சொல்கிறார்கள், உனது தாய். மூன்று முறை சொன்னதற்கு பிறகு நான்காவது முறை அவர் கேட்கிறார், நபி அவர்கள் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உனது தந்தை என்று. நபி அவர்கள் சொன்னார்கள், மன் லா யர்ஹம் லா யுர்ஹம், மக்களுக்கு கருணை காட்டாதவன் மீது அல்லாஹ்வும் கருணை காட்ட மாட்டான். இர்ஹமு மன் ஃபில் அர்தி யர்ஹமுக்கும் மன் ஃபிஸ் ஸமா, பூமியில் உள்ள மக்களுக்கு கருணை காட்டுங்கள், அன்பு காட்டுங்கள், இரக்கம் காட்டுங்கள், அவர்களோடு உதவி ஒத்தாசையாக நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் வானத்தில் உள்ள இறைவன் உங்களுக்கு கருணை காட்டுவான். இங்கே இஸ்லாமிய மார்க்கத்திலே, இஸ்லாமிய பள்ளிக்கூடங்களிலே இஸ்லாமிய நெறிகள் அல்லாஹ்வுடைய நெறியாக போதிக்கப்படுகின்றன. ஒழுக்கங்கள், ஒழுக்கங்கள் எப்படி படைத்த இறைவனின் கட்டளையாக போதிக்கப்படுகின்றன, அந்த தூதருடைய நெறியாக போதிக்கப்படுகின்றன. இந்த நெறியின்படி நீ நடந்தால் உனக்கு சொர்க்கம் கிடைக்கும், இதன்படி நீ நடக்கவில்லை என்றால் உனக்கு நரக தண்டனை உண்டு, கொழுந்து விட்டெறியக்கூடிய நரக தண்டனை உண்டு. சாதாரணமான தண்டனை அல்ல. கல்லா இன்னஹா லதா நஸ்ஸாஅத்தல் லிஷ்ஷவா, தோலை உருக்கி எடுத்து விடக்கூடிய, தோலை பொசுக்கி கருக வைத்து விடக்கூடிய பயங்கரமான தண்டனை அங்கே உண்டு என்ற அல்லாஹுவின் தண்டனையை இங்கே உணர்த்தி ஒழுக்கங்கள் போதிக்கப்படுகின்றன சகோதரர்களே. ஆகவே இந்த ஒழுக்கவியல்
விஷயம் இருக்கிறதே, இது சாதாரணமான ஒன்றல்ல, இது உங்களை ஒரு நல்ல சிறந்த மனிதனாக உருவாக்கக்கூடியது. ஆகவேதான் இன்று இந்தியாவில் என்னமோ இன்னும் அவ்வளவு உருவாகவில்லை. பல மேலை நாடுகளிலே யாரை பற்றியெல்லாம் நமக்கு எதிரிகள் என்பதாக பிரகடனப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறதோ மேலை நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அந்த நாடுகளிலே உள்ள கல்வி நிறுவனங்கள், முஸ்லிம் கல்வி நிறுவனங்கள் அல்ல, பொதுவான கல்வி நிறுவனங்கள், இஸ்லாமிய ஒழுக்கவியல்தான் ஒரு மனிதனை நல்ல மனிதனாக உருவாக்க முடியும் என்பதை செயல் ரீதியாக யதார்த்தமாக புரிந்து கொண்டு அங்கே மஸ்ஜிதுகளிலே இஸ்லாமிய சென்டர்களிலே இருக்கக்கூடிய அந்த ஆசிரியர்களை, இமாம்களை அணுகி எங்கள் பள்ளிக்கூடங்களுக்கு வந்து எங்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கவியல் பயிற்சியை கொடுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இன்று ஆஸ்திரேலியா, லண்டன் போன்ற நகரங்கள் உருவாகி இருக்கின்றன. சகோதரர்களே, அங்கே நாடுகள் அப்படி மாறிக்கொண்டிருக்கின்றன. ஏன், அவர்கள் போதிக்கக்கூடிய ஒழுக்கங்களால் மாணவர்களுக்கு இன்னும் அநியாயம் தான் அதிகமாகிறது. அதற்கு இன்னொரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுப்பவர் ஒழுக்கத்தை பேணுபவராக இருக்க மாட்டார். ஆனால் இஸ்லாமிலே அப்படி இருக்க முடியாது. இஸ்லாமிலே அப்படி இருக்க முடியாது. நீ பிறருக்கு நன்மையை சொல்வதற்கு முன்னால் உன்னை மறந்து விடாதே, உன்னை பேணிக்கொள் என்ற அடிப்படையிலே இஸ்லாமிய ஒழுக்கவியல் அமைந்திருக்கின்ற காரணத்தால் இங்கே கண்ணியத்திற்குரியவர்களே, ஒழுக்கம் கற்பிப்பவர்கள் ஒழுக்கத்தை பேணுபவர்களாக இருக்க வேண்டும். ஆகவே அல்லாஹு தஆலா உங்களுக்கு இங்கே கொடுத்திருக்கிற அந்த நல்ல சூழ்நிலைகளை மாணவ மாணவிகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள். உங்கள் ஆசிரியர்களை, உங்களுக்கு கல்வி கற்பித்து தரக்கூடியவர்களை மதித்து நடந்து கொள்ளுங்கள். அவர்களோடு மரியாதையாக நடந்து கொள்ளுங்கள். ஒன்றை உங்களின் ஆழ் மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். யார் ஒருவர் தான் படிக்கின்ற காலத்திலே தனக்கு படித்து கொடுக்கக்கூடிய ஆசிரியருக்கு மரியாதை செய்யவில்லையோ அவருக்கு பணிவிடை, அவருக்கு நல்ல முறையிலே நடந்து கொள்ளவில்லையோ அவரோடு அவரால் ஒரு சிறந்த மனிதனாக உருவாகவே முடியாது. இங்கே உருப்படாதவன் வெளியிலே உருப்படவே முடியாது. மாணவர்களின் நல்ல, ஆசிரியர்களின் நல்ல துவாக்களை வாங்க வேண்டும். யா அல்லாஹ், எனது இந்த மாணவனுக்கு நல்ல வாழ்க்கையை கொடு என்று ஆசிரியர்களின் நல்ல பிரார்த்தனைகளை வாங்குபவர்களாக இருங்கள். அவர்களின் மனவேதனைகளை வாங்கிவிடாதீர்கள். அதுபோன்று இந்த கல்வி நிறுவனங்களை உருவாக்கியவர்களுக்காகவும் நீங்கள் நல்ல பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். உங்களுக்கு இப்படி கல்வி கற்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கினார்களே, அவர்களை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நமது சிறப்பிற்குரிய முன்னோர்கள் இப்படி நிலங்களை அல்லாஹ்விற்காக வக்ஃபு செய்து இப்படி கட்டிடங்களை கட்டுவதற்கு அவர்கள் நிதி உதவிகளை செய்திருக்கவில்லை என்றால் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கிடைத்திருக்குமா? அவர்களுக்காகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த நல்ல பிரார்த்தனையானது, துஆவானது அல்லாஹ்விடமிருந்து மீண்டும் உங்களுக்கு நன்மையாகத்தான் திரும்ப கொடுக்கப்படும். அல்லாஹு தஆலா நீங்கள் பிறருக்காக கேட்கக்கூடிய நல்ல துஆக்களை வீணாக்க மாட்டான். உங்கள் பெற்றோருக்காக துஆ கேளுங்கள். ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. உங்களது ஆசிரியர்களுக்காக துஆ கேளுங்கள். உங்களுக்கு உபகாரம் செய்த நல்லவர்களுக்காக நீங்கள் துஆ கேளுங்கள். இந்த சூழ்நிலையை நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு உங்களுக்கும் மற்ற பள்ளிக்கூடங்களிலே படிக்கின்ற மாணவர்களுக்கும் இடையிலே ஒரு அழகான தெளிவான வித்தியாசம் இருக்க வேண்டும். மியாசி ஸ்கூலா அங்கே அனுப்பினால் என் மகன் ஒழுக்கமுள்ளவனாக உருவாகுவான், என் மகன் பண்புள்ளவனாக மரியாதை உள்ளவனாக உருவாகுவான் என்ற நற்பெயரை இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு நீங்கள் கொடுக்க வேண்டும், உருவாக்க வேண்டும். அல்லாஹ்விற்காக, பெயருக்காக அல்ல, அவார்டுக்காக அல்ல, அல்லாஹ்விற்காக எதையும் செய்யுங்கள். உங்களால், உங்களுடைய ஒழுக்கத்தால், உங்களுடைய அந்த கலாச்சாரத்தால், பண்பாடால் ஆசிரியர்கள் பெருமிதம் கொள்ள வேண்டும். என்னிடத்திலே படித்த மாணவன் இன்று அவன் ஒரு பெரிய ஆளாக இருக்கிறான், பெரிய அதிகாரியாக இருக்கிறான், மக்களுக்கு நன்மை செய்திருக்கிறான் என்று அவர்கள் மனமாற திருப்தி அடைய வேண்டும். தங்களது இரத்தங்களை எல்லாம் ஆவிகளாக செலவு செய்து உங்களுக்கு இவ்வளவு நேரம் பாடம் நடத்துகிறார்களே, எவ்வளவு அக்கறையோடு அவர்கள் வருவார்கள் யோசித்து பாருங்கள். நீங்கள் நல்லவர்களாக உருவாகவில்லை என்றால் அவர்கள் எவ்வளவு மனவேதனை அடைவார்கள். சகோதரர்களே, கண்ணியத்திற்குரியவர்களே, இறுதியாக நான் சொன்ன அந்த சில வார்த்தைகளின் சுருக்கத்தை உங்களுக்கு சொல்கிறேன்.
ஒன்று, இந்த பொருளாதார கல்வி, இந்த தொழில் கல்வி, நாம் படிப்பதெல்லாம் பொருளாதார தொழில் கல்வி. இது இறையச்சம் மிகுந்த இறை நெறியுடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒழுக்க நெறியோடு கூடிய மறுமையை அடிப்படையாக வைத்து, இறை நினைவை அடிப்படையாக வைத்து, இறை வழிபாட்டை அடிப்படையாக வைத்து போதிக்கப்படவில்லை என்றால் இந்த கல்வியை விட மோசமான கல்வி எதுவும் இல்லை, இதை விட ஆபத்தான கல்வி எதுவும் இல்லை. ஏன்? இது இல்லாமல் இதை படித்தால் நிச்சயமாக தீயவனாக உருவாகி விடுவான். எனவே இந்த கல்வியோடு, இஸ்லாம் என்ற இறைநெறியின் அந்த கொள்கையோடு நீங்கள் இதை படிக்க முயற்சி செய்யுங்கள். பிறகு உங்களுக்கு பயிற்றுவிக்கப்படக்கூடிய இந்த இஸ்லாமிய ஒழுக்கங்களை வெறும் பாட புத்தகத்திலே படித்து பரீட்சைக்கு பாஸ் மார்க் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டியோ அல்லது சப்ஜெக்ட்ல ஹை ரேங்க் வாங்கணுங்கிறதுக்காக வேண்டியோ என்று நிறுத்திவிடாமல் வாழ்க்கையிலே அதை கொண்டு வர பாருங்கள். அதை உங்களது வாழ்க்கையிலே அன்றாடம் நீங்கள் கடைபிடித்து பிற மக்களுக்கு முன்மாதிரிகளாக திகழுங்கள். உங்களுக்கும் நல்லவர்களாக, உங்களை படைத்த இறைவனுக்கும் நல்லடியார்களாக, உங்களது சமூகத்துக்கும் நல்லவர்களாக மாறுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நான் கூறிய இந்த விஷயத்திலே எனக்கும் உங்களுக்கும் நன்மையை தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.